மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் அக்பர்.
வணங்குகிறோம்
வடபோர்முனையின் கட்டளை பணியகம் தொலைத்தொடர்பு கருவி அக்பரை தேடுகிறது, தொடர்பில்லை. காலையில் தான் முன்னணி நிலைகளை பார்த்துவிட்டு அணித்தலைவர்களை தயார்படுத்துவதற்காக பின்தளத்துக்கு போய் வருவதாக தளபதியிடம் கூறி சென்றவன் வரவில்லை. மாலை 3 மணி அக்பரின் தொடர்பில்லை, மாலை 5 மணி தொடர்பில்லை, 8 மணி தளபதியின் மனதில் ஐயம் தோன்றுகின்ற நாளை விடிந்தால் எதிரி முன்னேறக்கூடிய நிலையிலே அக்பர் ஒருபோதும் இத்தனை மணி நேரம் தொடர்பில்லாமல் நிற்க மாட்டான். நேரம் செல்ல செல்ல தளபதியிடம் ஏனைய போராளிகளிடமும் ஏக்கம் தோற்றிக் கொண்டது. அவனுக்கு ஏதும் நடந்துவிட்டதா? அவன் எப்படித்தான் நாம் இழக்க முடியும்? எல்லோரும் அவனை தேடினார்கள். அவன் எத்தனை பெருமதிக்குரிய வீரன்! களங்களில் அவன் சாதித்தவைகள்தான் எத்தனை! நாளைக்கும் அவன் வேண்டுமல்லவா? அவன் எங்கே போய்விட்டான்? அக்பர் பிறந்தது, தவழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே மட்டக்களப்பின் கதிரவழியில்தான். போராட்டத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அண்ணன் அப்போது போராளியாயிருந்தான். இந்திய படைகள் ஊருக்குள் நுழைந்து வீடு விடாய் புகுந்து இளைஞர்களை வீதிக்கு இழுத்து துயரப்படுத்தின. இந்த அவலங்களுக்கு அக்பரம் விதிவிலக்காகவில்லை. அவனை வீட்டுக்குள் வந்து இழுத்து வெளியே தள்ளினார்கள். வண்டியில் ஏற்றி முகாமுக்கு கொண்டு போய் கட்டி வைத்து சித்திரவதை செய்தார்கள். அண்ணன் போராளியாயிருந்ததை சொல்லி அவனை கொடுமைப்படுத்தினார்கள். இந்த தாக்கங்கள் தான் அவனையும் போராளியாக்கியது. 1990 வன்னிக்கு வந்த அவன் அடிப்படை பயிற்சிகளை மணலாற்றில் பெற்றதோடு அவனின் நீண்ட போராட்ட வாழ்வு முடிவெடுகிறது. பல ரகசிய பணிகளிலும் கடுமையான பயிற்சிகளிலும் ஈடுபட்டவன் சிறிய சண்டைகளிலும் பங்கு கொண்டு தன்னை ஒரு சிறந்த போர் வீரனாக வளர்த்து கொண்டார். அக்பரின் இந்த வளர்ச்சித்திறன் சூரிய கதிர் எதிர் நடவடிக்கையின் போது முழுமையாய் தெரிந்தது. முன்னேறி வரும் எதிரியை தடுத்து நிறுத்தி தாக்குதல் செய்வதற்கான வேவு நடவடிக்கையில் துணிச்சலாக ஈடுபட்டான். அவன் பார்த்த வேவுகளின்படி தாக்குதல்களும் நடந்தது. ஒரு சாதாரண போராளியாய் சண்டை களங்களை சந்தித்த அவன் வேவு அணிகளை வழிநடத்தும் அணித்தலைவனாக வளர்ந்தான். இந்த நாட்களில் தான் முல்லைத்தீவில் இருந்த ஸ்ரீலங்கா படைத்தளம் மீது ஓயாத அலைகள் ஒன்று என்ற பெயரில் பாரிய படை நடவடிக்கை தலைவர் அவர்கள் திட்டமிட்டு தயார்படுத்தினார். இந்த தாக்குதலுக்கு இம்ரான் படை அணியின் முறியடிப்பு அணியின் பெட்டாலியன் உதவி கட்டளை அதிகாரியாக அக்பர் அமர்த்தப்பட்டார். எதிரி நினைத்திராத பொழுதில் முல்லைத்தீவு தளத்தில் அடி விழுந்த போது சிங்களம் திகைத்தது. ஜாழ்ப்பாண ஆக்கிரமிப்புக்கு பலமாய் நிற்க முல்லைத்தீவு தளத்தை இழக்க விரும்பாமல் கடைசி வரை அந்த தளத்தை தக்க வைக்க கடும் முயற்சி செய்வார்கள் என்பது தலைவருக்கு நன்கு தெரியும். முல்லைத்தீவு படைகளை காப்பாற்ற சிங்கள படை தரையிறக்கம் ஒன்றை செய்யும் என்பதையும் உய்த்தறிந்த தலைவர் அவர்கள் அணிகளை தயாராக வைத்திருந்தார். எதிர்பார்த்தபடி அலம்பலில் சிங்களப்படை வந்து தரையிறங்கியது. ஒரு தன்மான போர் அங்கே நடந்தது. கட்டளை வழங்கும் தளபதியாயிருந்த அக்பர் சண்டை இறுக்கமடைந்த போது தானும் களத்தில் புகுந்து விட்டான். திறமையாய் அணியை வழிநடத்தினான். அலம்பில் மண்ணில் எதிரியை கொன்று போட்டான். முல்லைத்தீவு சமர் முடிந்த ஓயாத அலைகள் ஒன்று நடவடிக்கையை வெற்றி வாகை சூடிய போது அக்பர் ஒரு சிறந்த சண்டைக்காரனாக வெளிப்பட்டான். முல்லைத்தீவில் அடிவாங்கிய சிங்களப்படை தங்கள் அவமான சின்னங்களை இல்லாமல் செய்வதற்காக சத்ய என்ற பெயரில் கிளிநொச்சியை வல்வழைப்பு செய்ய தொடங்கியது. பரந்த நீர் சிங்களப்படைகளில் கொண்ட புலி வீரர்கள் கடும் சமர் புரிந்தார்கள். சிங்களப்படை டேங்கிலோடு விடுதலை புலிகளின் பகுதிக்குள் புகுந்து கொண்டது. சண்டை நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் கட்டளைகளை வழங்கிக் கொண்ட அக்பர் சண்டையை நிறுத்த நிலையை பிரிந்து கொண்டு உடனே நடந்த சண்டை இடத்தை நோக்கி ஓடினான். உடனடியாக முடிவெடுத்து அங்கு நின்ற RPG உந்துகளை செலுத்தி வைத்திருந்த 3 வீரர்களை ஒன்றாக்கி முன்னேறி வந்த டேங்கிகள் மீது ஒரு துணிச்சலான தாக்குதலை மேற்கொண்டார். இந்த தாக்குதலில் 2 டேங்கிகள் இருந்து அழிந்தன. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அக்பரின் விரைவானதும் நுட்பமானதுமான இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியது. அன்றைய நாளில் எதிரியின் முன்னேற்ற முயற்சியை தடுத்து நிறுத்தியதில் அக்பர் முக்கிய காரணமாயிருந்தார். A9 சாலையை பிடித்து ஜாழ்ப்பாணத்துக்கு தரைவழி பாதையை திறக்கும் பாரிய நில வல்வளைப்புக்கு அப்போதைய சிங்களப்படையின் துணை பாதுகாப்பு அமைச்சர் ரத்வத்த பேரிகை முழக்கத்தோடு தொடங்கப் போகும் ஜேசி குறுபடை நடவடிக்கையை முறியடிக்கும் திட்டத்தில் தலைவர் அவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டார். டேங்கிகளை எதிரி அதிகம் பயன்படுத்துவார் என்பதையும் தலைவர் புரிந்து கொண்டார். இந்த டேங்குகளை சிதைப்பதற்காக ஒரு படையணியை உருவாக்குவதற்கு முடிவெடுத்து அதற்கான கட்டளை தளபதியாக யாரை தெரிவு செய்யலாம் என தேடிய போது அதற்கு பொருத்தமானவனாய் தலைவரின் கண்ணுக்குள் தோன்றியது அக்பரின் முகம்தான். சஜ்ஜய முறியடிப்புச் சமரில் அக்பரின் திறமையை தலைவர் அவர்கள் இனம் கண்டார். அக்பரின் தலைமையின் கீழ் இம்ரான் பாண்டியன் படையணியின் சிறப்பு பயிற்சி பெற்ற போராளிகள் விக்டர் கவச எதிர்ப்பு அணியாக உருவாகினர். இந்த படையணியில் நுழைந்த அனைவருக்கும் கடும் பயிற்சி. அக்பரில் தொடங்கி சாதாரண போராளி வரைக்கும் எல்லோரும் பயிற்சி எடுத்து தேர்வின் போது சித்தி எழுதிய பின்னரே இந்த அணிக்குள் நுழைந்தனர். அக்பர் ஒரு கட்டளை அதிகாரியாக இருந்தபோதும் ஒவ்வொரு போராளிக்கும் உரிய எல்லா கடமையையும் தானும் நிறைவேற்றினான். ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கவனம் எடுத்தான். போராளிகளுக்கும் தனக்குமான இடைவெளியை குறைத்து ஒரு நெருக்கமான இறுக்கமான உறவை ஏற்படுத்தினான். எல்லா கடின பயிற்சிகளிலும் தானும் ஈடுபட்டபடி மற்ற போராளிகளையும் ஊக்கப்படுத்துவான். பயிற்சி தேர்வின் போது எந்த போராளியும் சித்தி எய்தாமல் விடக்கூடாது என்பது அவனது நோக்கமாயிருந்தது. அப்படி தேர்வில் சித்தி எய்த தவறியவர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சியில் ஈடுபடுத்தி சித்தி எய்த வைத்தான். பயிற்சியோடு மட்டும் நிறைவிடாமல் போராளிகளுக்கு உணவு கொடுப்பதை கூட தானே நேரில் நின்று உறுதிப்படுத்திக் கொள்வான். ஒருமுறை நண்பகல் வேளை போராளிகளுக்கு கொடுக்கும் பசுப்பாலை காய்ச்சும் போது எரித்து விட்டார்கள். அதன் பின் தான் நிற்கும் நேரங்களில் தானே பால் காய்ச்சி போராளிகளுக்கு கொடுப்பான். போராளிகள் தவறளித்தால் அல்லது கவனமின்றி செயற்பட்டால் அவன் எடுக்கும் நடவடிக்கை போராளிகள் எதிர்காலத்தில் எந்த வேளையிலும் அத்தகைய தவறுகளை விடாதபடி படிப்பினை மிக்கதாயிருக்கும். ஒருநாள் போராளிகள் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அக்பரும் குளிப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றான். அந்த சூழலை அவன் மேலோட்டமாய் பார்த்தபோது அன்று காலை கிணற்றடி சுத்தம் செய்யப்படாமல் பயன்படுத்திய பொருட்களின் தடயங்கள் அப்படியே கிடந்தது. அக்பர் ஒன்றும் பேசவில்லை, யாரையும் குறை கூறவும் இல்லை. தங்கத்துக்கு போய் விளக்குமாறை எடுத்துக்கொண்டு வந்து தானே கிணற்றடியை சுத்தப்படுத்தினான். போராளிகள் அப்பொழுதுதான் விழித்துக் கொண்டவர்களாய் விளக்குமாறை வாங்கி தூய்மைப்படுத்த முனைந்தார்கள். அக்பர் யாரையும் அதற்கு இசையவில்லை. அன்றைய நாளில் அந்த பகுதியை முழுமையாய் தானே சுத்தப்படுத்தினான். அவன் விந்து கூட அவன் அதை பற்றி யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அக்பரின் இந்த செயற்பாடு போராளிகளின் விழிகளை கசியச் செய்தது. அதன் பின் ஒருபோதும் அந்த தவறை போராளிகள் விட்டதில்லை. அக்பரின் இந்த பண்பும் தவறளித்தவரை கூட யாரிலும் நோகாமல் தன்னை மட்டுமே வருத்தி அதற்கு தீர்வு காணும் திறனும் போராளிகளிடத்து ஒரு தந்தைக்குரிய நிலையை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தது. அக்பர் விளக்குமாறு பிடிப்பதில் மட்டுமல்ல களத்திலே ஆயுதம் பிடித்து சுடுவது வரை இதே முடிவைத்தான் கடைபிடித்தார். அக்பரின் உச்சமான வளர்ச்சிக்கு இதுவே அடிநாதமாயிருந்தது. நீண்ட எதிர்பார்ப்புகளோடு தலைவர் இந்த அணியை உருவாக்கினார். 1997 மே மாதம் 13 குத்தபிரான் முன் சூழலை எடுத்துக்கொண்டு வன்னி மீது ஜெயசி குரு என்ற பெயரில் பாரிய படை நடவடிக்கை சிங்களம் தொடங்கியது. தயாராயிருந்த விடுதலை புலிகளின் படையணிகள் களத்திலே எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொண்டார்கள். மனோபலத்திலே எங்களுக்கு கீழே நின்ற எதிரி ஆயுத பலத்தில் எங்களுக்கு மேலே நின்றார். சண்டைகளின் போது டேங்கிகளை முன்னணிக்கு அனுப்பி டேங்கிகளின் சுடுகுழல்களால் இவர்களின் காப்பிரங்களை சலடை போட்டுக்கொண்டு அந்த இரும்பு கவசங்களின் மறைவில் பதுங்கி பதுங்கி இவர்களது பகுதிக்குள் நுழைந்தான் எதிரி. இந்த சூழலை எதிர்பார்த்து அதற்கென்றே தயாராயிருந்த அக்பரின் அணி களத்தை நேரடியாய் சந்தித்தது. எதிரி ஒவ்வொரு அடி நிலத்தையும் வலவழைப்பு செய்ய அதிக விலை கொடுத்தான். 25/5/1997 மனவளத்திலே ஒரு கடுமையான முறியடிப்புச் சவரை இவர்களது படையணிகள் நடத்தின. டேங்கிகள் பரவலாய் முன்னகர்ந்தன. அக்பர் கட்டளை வழங்கும் காப்பரில் நின்றபடி ஆர்பிஜி ஏந்திய தனது போராளிகளை வழிநடத்திக் கொண்டிருந்தான். போராளிகள் எதிரியோடு நெருங்கி நின்று சண்டை பிடித்தார்கள். சண்டை உச்சமடைந்து கையெழுப்பு சண்டையாக மாறியது. இந்த வழியில் தான் ஆர்பிஜி குமாண்டோ வீரன் பாபு வீரச்சாவடைந்த செய்தி அக்பரின் காது கேட்டுகிறது. அக்பரின் இரத்த நாளங்களில் துடி அத்தனை எத்தனை அன்பாய் அவன் வளர்த்த வீரர்கள் மடிந்து கொண்டிருந்த போது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நேரே சண்டை நடந்த இடத்துக்கு ஓடினான். எதிரி மீதான அவனின் சினவாங்கு விழுந்து வடிக்கும் முறைகணைகளின் தாக்கத்திலும் மேலானதாயிருந்தது. ஒரு கட்டளை மேலாளரான அக்பர் களத்திலே தான் வளர்த்தவர்களின் அருகில் நின்றபடி பள்ளி வகுப்பில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசானை போல் களத்திலே சீறியபடி செல்லும் ரவைக்குள்ளும் நெருப்பு துண்டங்களாய் உடலை கிழித்தெறிய துடிக்கும் முறைகணை துண்டங்களையும் கவனத்தில் கொள்ளாது டாங்கிகளை சிதறடிக்கும் வழியை காட்டினான். ரம்பை குளமன் அதிர்ந்தது. அந்த பொழுதில் அக்பர் அவர்களுக்கு ஒருவனாய் நின்று ஆடிப்பாடி வளர்த்த 4 இளம் போராளிகளை விலையாய் கொடுத்து 2 டேங்கிகளையும் 1 படைக்காவியையும் அழித்து 2 டேங்கிகளை சேதமாக்கியதின் கவசப்படைக்கு வலுவான அருகி கொடுத்தார். இந்த தாக்குதல் முறியடிப்பின் மூலம் களத்தை முழுமையாய் வழிநடத்தும் கட்டிட தளபதிகளுக்கு விக்டர் சிறப்பு கவச எதிர்ப்பு அணியின் செயற்பாட்டில் நேர்த்தியான செயல்திறன் மீதான நம்பிக்கையை அக்பர் ஏற்படுத்தி கொடுத்தார். 10/6/1997 அன்று தாண்டி குளத்தில் தளம் அமைத்த ஜெயசி குருபடை மீது ஒரு வலிந்த தாக்குதலை படையணிகள் மேற்கொண்டன. இந்த களத்திலும் எதிரியின் டேங்கிகளை நகர்வை முறியடிக்க ஒரு பிளட்டூன் போராளிகளோடு அக்பர் களமிறங்கினார். கடும் சண்டையாய் நடந்தது. எதிரியை நெருங்கி மேற்கொண்ட இந்த தாக்குதலின் ஒரு கட்டத்தில் அக்பர் விழுப்புண்ணடைகிறார். விழுப்புண்ணின் வலி அவன்களை விரட்டியதை விட எதிரி எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் வல்வளைப்பின் வலி அதிகமாயிருந்தது. விழுப்புண்ணுக்கு இரத்துக்கருப்பு துணியை கட்டிக்கொண்டு தொடர்ந்தும் தன் அண்ணியை வழிநடத்தி சண்டையிட்டான். இந்த சண்டையில் இரு டேங்கிகளை தாக்கி அழித்து ஒரு படைக்காவிய சேதமாக்கி தாக்குதல் ஓய்விற்கு வந்த பின்னரே அக்பர் தளம் திரும்பினான். அக்பர் களங்களில் சாதித்த வெற்றிகளுக்கு அவன் வளர்த்த அணித்தலைவர்களும் காரணமாக இருந்தனர். தன்னிடமிருந்த நற்பண்புகளை அவர்களுக்கு மூட்டி வளர்த்தான். தனித்து முடிவெடுத்து செயற்பட வேண்டிய நேரங்களில் அதற்கும் வாய்ப்பு கொடுத்தான். கட்டங்கட்டமாய் பாரிய இழப்புகளை சந்தித்தபடி முன்னேறி எதிரி படையை புளியங்குளத்தில் வைத்து ஒரு வலிமையான தடுப்பரண் அமைத்து சண்டையிட்டன இவர்களது படையணிகள். 19/8/1997 அன்று காலை பொழுது பேரிரைச்சலை கிளப்பியவாறு வேகமாய் வந்த டேங்கிகளும் துருப்புக்காவியும் இவர்களது காப்பரன்களை ஏறி கடந்து புளியங்குளம் சந்தியை மூலப்படுத்தியிருந்த இவர்களது தளத்துக்குள் நுழைந்தன. நிலைமையை புரிந்து கொண்டு விழித்துக் கொண்ட இவர்களது அணிகள் முகாமுக்குள் எதிரியை சல்லடை போட்டார்கள். ஆர்பிஜி குமாண்டா போராளிகளுக்கு மேஜர் காவேரி நாடன் கட்டளை வழங்கி வழிநடத்து முகாமுக்குள் நுழைந்த எதிரியோடு பதட்டமில்லாமல் சமரிட்டு 2 டேங்கிகளை அழித்தும் ஒரு துருப்புக்காவியை கைப்பற்றியும் சிலவற்றை சேதமாக்கியும் எதிரியின் கனவை சிதைத்து ஓடோட விரட்டி அடித்தார்கள். இந்த சண்டையின் போது அக்பர் களத்தில் இல்லாத போதும் அவன் வளர்த்த அணித்தலைவர்களும் போராளிகளும் விக்டர் கவச எதிர்ப்பு அணியின் பெயரை நிலைநிறுத்தினார்கள். இப்படி ஜேசி குரூப் களத்தில் அக்பர் பல சண்டைகளை எதிர்கொண்டார். ஒவ்வொரு சண்டைகளிலும் எதிரியின் டேங்கி படைக்கு நெடுக்கு வரிய கண்டால் குலை நடுங்கும்படி உருவாக்கினான். எப்போதாவது டேங்கிகள் பேசுமாயின் தாங்கள் நடுங்கி பயந்து ஓடிப்போனது பற்றி அவை கூட சொல்லும். ஏனென்றால் அக்பர் தன் போராளிகளை வைத்து களத்தில் அப்படித்தான் சாதித்தான். ஓயாதலிகள் 2 நடவடிக்கை தலைவர் அவர்களால் திட்டமிட்டு கிளிநொச்சி நகரையும் பரந்தனையும் உடர்த்தி எதிரியை 2 பிரித்து தாக்கும் அணிகளோடு விக்டர் சிறப்பு கவச எதிர்ப்பு அணி இணைக்கப்பட்டது. சண்டை தொடங்கியதும் உடற்பணிகள் உன்னுடைந்தன. கிளிநொச்சி படைத்தளம் தனிமைப்படுத்தப்பட்டது. வயல்வெளிகளுக்குள் 2 பகுதியாலும் முன்னேற முயலும் எதிரியை தடுத்து நிறுத்தும் களச்சேற்பாட்டில் அணிகள் ஈடுபட்டன. கிளிநொச்சி தளம் மீது பல முனைகளிலும் அழுத்தம் கொடுத்து தாக்குதல் தொடுத்த போது கிளிநொச்சியை தம்மோடு இணைப்பதற்காக பரந்தனிலிருந்து டேங்கிலோடு படை முன்னேறியது. இவர்களை வழிமறைத்த ஏனைய படையணி போராளிகளும் விக்டர் சிறப்பு கவச எதிர்ப்பு அணி போராளிகளும் கடும் சமர் புரிந்தார்கள். அந்த வேளையில் நிலைகளை பார்த்து உறுதிப்படுத்தியபடி வந்து கொண்ட அக்பர் A9 பிரதான சாலையை அமைத்தார். முன்னேறிய டேங்கிகளை தாக்கி அழிக்கும் பொறுப்பை மணிவண்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு தான் என்ற பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த துருப்புக்காவி ஒன்றை அருகில் நின்ற கொமாண்டோ வீரனின் RPGயை வாங்கி தானே தாக்கி அளித்தார். இந்த தாக்குதலில் தான் லெப்டினன்ட் மணிவண்ணனும் ஒரு டேங்கியை தாக்கி அளித்தார். தங்களது கவசங்கள் உடைந்ததால் எதிரியின் உளவுரணும் உடைந்தது. பரந்தனையும் கிளிநொச்சியையும் இணைக்கும் அவர்களின் கனவு கைகூடாமல் போனது. கிளிகொண்ட சிங்களப்படை கிளிநொச்சியை விட்டு தப்பியோடியது. இதேபோன்றுதான் 26/6/1999 பள்ளமேடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரணகோச நடவடிக்கை மீதும் அக்பரின் படையணி முத்திரை பதித்தது. இந்த சண்டையிலே எதிரி டேங்கிகளை கூடுதலாக பயன்படுத்தி டேங்கி நகர்வாகவே மேற்கொண்டார். RPG அணிக்கு இது ஒரு சவாலான சண்டையாக இருந்தது. டேங்கிகள் உந்துகணைகளை அந்த நிலம் முழுவதும் விதைத்தது. காப்பு மறைப்புகள் பெரிதாக இல்லாத அந்த நிலத்தில் நின்றபடி அக்பர் தெளிவாக கட்டளைகளை வழங்கினார். அக்பரின் கட்டளைக்கேற்ப நிலைகுலியா வலிமை கொண்ட போராளிகள் கடும் சமர் புரிந்தனர். இந்த சண்டையின் முடிவில் 7 போராளிகள் உயிர்களை தாயக விடுதலைக்காய் கொடுத்து 6 டேங்கிகளை எரித்தளித்தார்கள். எதிரியின் கவசப்படையின் பலத்தை விக்டர் சிறப்பு கவச எதிர்ப்பு அணி நிலைகுலியை செய்தது. இப்படித்தான் ஜெயசிக்குரு படை மூக்கை நுழைத்த சிசியெல்லாம் அக்பர் செயலால் தன்னை வெளிப்படுத்தினார். அக்பரின் குறியீட்டு பெயர் அல்வா ஒன்று. களத்திலே அல்வா ஒன்று வந்துவிட்டால் எல்லா போர்களிகளுக்கும் உடலிலே புதுரத்தம் ஓடும். களத்தில் அல்வா ஒன்றை நாட்கள் வந்தால் எதிரி படைக்கு வியர்த்தோடும். அப்படித்தான் அக்பர் சாதித்தார். அக்பர் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் தனித்து முடிவெடுத்து செயற்படுத்தும் திறன் வாய்ந்தவன். ஒட்டுசுட்டான் பகுதியை வல்வழைப்பு செய்யும் நோக்கோடு இரகசிய நகரின் எதிரி இவர்களது பகுதிக்கும் நுழைந்த செய்தி அக்பரின் காது கேட்டியது. உடனே தனது போராளிகளின் RPG உந்துகணை செலுத்திகளை வாங்கி கொண்டு அவர்களின் கையில் துப்பாக்கிகளை கொடுத்து அணியை தயார்படுத்தும்படி கூறிவிட்டு எதிரி முன்னகர்ந்த இடங்களை கண்டறிவதற்கு அக்பர் விரைந்தார். அப்போது அக்பரின் முகாம் அந்த இடத்திற்கு நெருங்கிய பகுதியில் தான் அமைந்திருந்தது. முன்னோரு எதிரியை நகர விடாமல் உடனடியாக ஒரு தடுப்பு நிலையை உருவாக்கி நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஏனைய தாக்குதல் அணிகள் அந்த இடத்தை பொறுப்பேற்கும் வரை அவனை அந்த நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். ஆனிறவை வீழ்த்துவதற்காக இத்தாவிலே ஒரு தரையிறக்கத்தை செய்து 1 காலம் சமர் பிரிந்த போது அக்பரும் அவன் போராளிகளும் எதிரியின் கவசப்படையின் முன்னேற்ற முயற்சிகள் அனைத்தையும் முறியடித்து பல கவசங்களை சிதைத்தனர். இத்தாவலில் சிங்களம் சந்தித்த தோல்விக்கும் ஆனிரவை வீழ்த்தி விடுதலை புலிகள் வெற்றி வாகை சூடியதற்கும் அப்பருக்கும் அவன் படையணிக்கும் பெரும் பங்குண்டும். விடுதலை புலிகளிடம் வீழ்ந்துவிட்ட ஆனிரவை மீளக்கை பற்றி நோக்கோடு தீச்சுவாலி என்ற பாரிய படை நடவடிக்கையை எதிரி மேற்கொண்ட போது டேங்கிகளை அவன் முன்னிலைப்படுத்தவில்லை. தேசி குழு கலச்சவர்களின் போது சுயல் தயாரிப்பில் உருவான டேங்கிகளையும் படைக்காவியையும் அக்பர் நூறுக்கி அளித்தார். அவற்றின் சுழல் முழையினையும் சுடு கலன்களையும் தன் காலடியில் பண்ணி வைத்தார். ஒட்டுமொத்த களத்தில் டேங்கிகளின் செயல்திறனை இல்லா நிலைக்கு கொண்டு வந்தார். தலைவர்கள் எப்படி எண்ணி இந்த விக்டர் கவச எதிர்ப்பு அணியை உருவாக்கினாரோ, அந்த கனவில் சிறிதும் விலையில்லாமல் நினைத்ததை அப்படியே தனது அணியை வைத்து அக்பர் செய்து முடித்தான். இரும்பு கவசத்தின் வலிமையை சிதைத்து விடுதலை புலிகளின் வலிமையை உலகம் காண்பித்தான் அக்பர். ஆம், அக்பர் இப்படி பல பணிகளை புரிந்தார். பின்னாளில் பல அணிகளை இணைத்தும் பல புதுமையான ஆயுதங்களை உள்ளடக்கியதுமான அணிகளையும் அக்பர் வழிநடத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பின் மட்டக்களப்பின் ஆண்டான்குளம் பொறுப்பாளராக தலைவரின் சிறப்பு அணியின் பேரில் சென்று பணிபுரிந்தார். களப்பணியையும் மக்கள் பணியையும் ஒன்றாக செய்தார். தூர இடங்களுக்கு கூட கால்நடையாக சென்று வெகு பார்த்து தாக்குதல் மேற்கொள்வது, மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது என அவன் எப்போதும் இயங்கிக் கொண்டிருந்தார். ஒரு தளபதியாக இருந்தபோதும் ஒரு இயல்பான போராளியாகவே தன்னை கேள்விக் கொள்வதும், ஏற்றத்தாழ் வென்று எல்லோரையும் மதித்து நடப்பதும், பண்பான சொற்களை பயன்படுத்தி உரையாடுவதும், புன்சிரிப்பை மெல்லியதாய் பரவ விடுவதும் அவனோடு கூட பிறந்த குணயல்புகள். இந்த வீரன் 23/5/2005 தமிழீழ தேசிய துணைப்படையின் வடபோர்முனை கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டான். அன்றிலிருந்து முன்னணியின் நிலைக்குள் அவர்களோடு வாழ்ந்து ஒரு சிறந்த படையாக அதை உருவாக்கினான். 11/8/2006 முகமாலையில் எதிரி முன்னேறிய போது தொடர்ந்து வந்த சண்டையிலும் தேசிய துணைப்படை எதிர்பார்த்ததில் அதிகமாய் அல்லது எதிர்பார்க்காத வகையில் சண்டையிட்டதாயின் அதன் ஆணிவீராயிருந்தது அக்பர்தான். அக்பர் கட்டளை வழங்கினால் அவர்கள் சாதிப்பார்கள் அல்லது சாதனைக்காய் மடிவார்கள். அக்பர் அப்படித்தான் வாழ்ந்தான். இந்த வீரன் எதிரியின் அருகின வீச்சில் இந்த மண்ணை விட்டு பிரிந்து போனான். அவனோடு கூட போன சாவரியனும் அன்று விழுந்து போனான். அக்பரின் பிரிவு தளபதிகள் இருந்து போராளிகள் வரை எல்லோரின் ஈரத்தையும் ஒருமுறை உலுப்பிவிட்டது. அக்பர் என்ற பெயருக்கு களத்தில் ஒரு வலிமை இருந்தது. ஒவ்வொரு ஆர்பிஜி கொமாண்டோ வீரனின் வலிமையும் அக்பர் தான். அந்த வீரனின் நினைவுகளை சிறப்பு தளபதி பகிர்ந்து கொண்டார். அக்பர் ஒரு பண்பான போராளி, பெருந்தன்மையில்லாத பெரிய சாதனைகளை படைத்த தூய வீரன், தலைவன் நினைத்ததை செய்து முடித்தவன், எந்த வேளையிலும் எந்த வள பற்றாக்குறையிலும் பெரிய வேலைகளையும் அமைதியாய் செய்து முடிப்பவன், சொல்வதை செய்வான் செய்வதை சொல்ல மாட்டான், இரும்பின் வலிமையை மிஞ்சிய தந்திரசாலி. எல்லாவற்றுக்கும் மேலாக அக்பர் எங்களுடைய படைய சொத்து. இத்தனை செயல்திறன் மிக்க வீரன் சத்தமில்லாமல் நடமாடித்திருந்தான். களத்திலே அவன் நிறைய செய்ய துடித்தான். உறங்கினையில் இருந்த ஆர்பிஜி அணியை மீண்டும் இயங்கிலேக்கி கொண்டு வந்தது பாரிய நடவடிக்கை ஒன்றை முறியடிக்கும் முன்னேற்பாட்டின் போது அவன் வீழ்ந்து போனான். ஆயினும் அந்த பெயரின் வலிமை அவன் வீழ்ந்த பின்னும் அவன் வளர்த்த போராளிகள் எதிரியின் டேங்கிகளை நொறுக்கினார்கள். தலைமைத்துவத்தின் பண்பு என்பது அவன் உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, அவன் வீழ்ந்த பின்பும் அவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் அவன் தேடி வைத்த சொத்து. அக்பர் இந்த சொத்தை அதிகம் தேடி வைத்திருந்தார். கடைசியில் அக்பருக்கு ஒரு ஆசையும் ஆதங்கம் இருந்தது. அக்பர் திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான போராளி. அவன் களங்களிலேயே அதிகம் வாழ்ந்தவன். தன் குழந்தைகளோடு குஞ்சு விளையாட அவனுக்கு நேரம் கிடைத்தது குறைவு. எங்காவது ஒரு பொழுதில் வீட்டுக்கு சென்றாலும் தங்கி நிற்க மாட்டான். துணைவி மறைப்பாள். அவளின் வேண்டுகை அவனுக்கு புரியும். அவளை தலைவரின் படத்துக்கு முன் கூட்டி வருவான். தலைவரின் படத்தை காட்டி அண்ணன் நிறைய எதிர்பார்க்கிறார். அண்ணியை போல நாங்களும் செயற்பட வேணும். பட்ட கஷ்டங்களோடு எல்லாம் சேர்ந்து எல்லாரும் உழைச்சால் விரைவில் விடிவு கிடைக்கும். விடிவு கிடைச்சா என்ற குழந்தையோட செல்லம் கொஞ்சி அவைகளை நான் வடிவா வளர்ப்பேன் தானே என்று கூறிவிட்டு போய்விடுவார். அப்படியே அவன் போய்விட்டான். தனக்கென்று வாழாத இந்த உன்னதவீரனின் கடைசி ஆசைப்படி அவனின் குழந்தையின் சிறப்பான எதிர்காலத்தை நாம் தானே போராடி பரிசளிக்க வேண்டும். லெப்டினன்ட் கர்னல் அக்பரின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லறை எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் உறவு, அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே, எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா, என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே, எனது நண்பனே.